ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி பாடங்களில் கடந்த வகுப்புகள் மூலமாக 14 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம 15வது ஸ்லோகம் தொடங்கலாம். 15வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம்.
சிதானந்தமய பிரம்மா பிரதிபிம்ப சமன்விதா தமோரஜசத்வகுணா பிரகிருதி தத்விதா சச்சா தத் விவிதா ச சா.
இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த சித்தானந்தம் இருக்கு இல்லையா, சித்து ஆனந்தம், அப்படி ஒரு சுபாவமாக ஒன்று இருக்கு, அதுதான் சத்து. அந்த சத்து எப்படி இருக்குது அப்படின்னா, அறிவாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. அப்படி ஒரு அறிவையும் ஆனந்தத்தையும் சுபாவமாக வச்சிருக்கிற பிரம்மத்தினுடைய பிரதிபலிப்பாக பிரதிபிம்பமாக ஒன்று வெளிப்பட்டுருக்குங்க, அது வந்து பிரகிருதி. அந்த பிரகிருதின் இடத்துல தமஸ் ரஜ சத்துவம் அப்படின்னு மூன்று குணங்கள் உருவாகியிருக்கு. அந்த மூன்று குணங்களின் மூலமாக இந்த பிரகிருதி ரெண்டாக தெரியுது அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல படைப்பை பற்றி பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தில் வந்து வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரே சத்து இருக்குது, அந்த சத்து வந்து ஒரு சித்து ஆனந்தமாக இருக்குது, சிதானந்த ஸ்வரூபமாக இருக்குது. சித்து ஆனந்தம்னா சிதானந்தம் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கிற அது வெளிப்பட்டுருக்கு, பிரகிருதியாக வெளிப்பட்டுருக்கு. பிரகிருதி அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஒரு மாயை, அதாவது பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட ஒரு மாயா சக்தி தான் பிரகிருதி. இப்போ நாம் இந்த மாதிரி வெளிப்பட்ட அந்த பிரகிருதி இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு விதமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அது எப்படி ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னா, அந்த ரெண்டு விதமாக அது வெளிப்படுவதற்கான அதனுடைய வெளிப்பாடில் மூன்று குணங்கள் உண்டாகிவிட்டது அப்படிங்கிறாரு. அது என்னென்ன குணங்கள் அப்படிங்கும்போது, சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூன்று குணங்கள் தோன்றி அது ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு புதிய விஷயத்தை இங்கே நமக்கு விளக்கம் கொடுக்குறார். ஏன்னா இப்போ வேதாந்த பாடம் தான் அடிப்படையான விஷயம் இதெல்லாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்தம் பார்த்துட்டோம், இருந்தாலும் இப்போ வித்யாரண்யர் மூலமாக நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகிறோம். அப்போ இங்கே வந்து திருப்பியும் அந்த பேசிக்காக ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரே ஒரு புருஷன் சத்து இருக்குது, அது வந்து சிதானந்த ஸ்வரூபமாக இருக்குது, அதனிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு பிரதிபிம்ப வெளிப்பாடாக பிரகிருதி வந்தது. அந்த பிரகிருதிங்கிறது ஏதோ ஒரு பூமியோ இந்த பிரபஞ்சமோ அப்படி நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. அது ஒரு சக்தி. அது எப்படி இருக்கிற சக்தி, அது ஒரு மாயாசக்தி. அப்போ அந்த மாதிரி இருக்கிற பிரகிருதியுடைய மாயாசக்தியில் மூன்று குணங்கள் வெளிப்படுது. அதுக்கு வந்து பேர் என்னென்னா, சத்துவம் ரஜசு தமஸ். அப்போ இப்படி வெளிப்பட்ட அந்த பிரகிருதி வந்து இரண்டு நிலைகளில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரத்தில் சொல்கிறார். அப்போ நாம் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், அவர் எதை அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பிரகிருதிங்கிற ஒரு மாயையை அறிமுகப்படுத்துகிறாருங்க. பிரகிருதிங்கிற ஒரு மாயை, ஆனால் அது வந்து பிரம்மம் கிடையாது. அந்த பிரம்மத்தினுடைய சக்தி அந்த மாயை. அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சக்தி வேற, நான் வேற தானே. இப்போ நான் இயங்கணும்னா என்கிட்ட ஒரு சக்தி வேணும், இயங்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் என்னிடத்துல இருந்தால் நான் எழுந்து நடப்பேன், உங்ககிட்ட பேசுவேன், அப்புறம் நான் செயல்பட முடியும். அதுவே நான் சக்தி இல்லாமல் அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நடக்கக்கூட முடியல, கண்ணு கூட திறக்க முடியல, அப்படின்னு நான் ஒரு படுத்த படுக்கையாக கிடக்கிறேன் அப்படின்னா சக்தி போயிடுச்சின்னு அர்த்தம். அப்போ அந்த சத்து போயிடுச்சுங்கிறத தான் நம்ம எப்படி சொல்கிறோம், செத்து போயிட்டான்னு சொல்கிறோம். சத்து போயிட்டா செத்து போயிடுவோம். இப்போ செத்து போயிட்டான் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம சாதாரணமாக நடைமுறையில் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே செத்து போயிட்டாங்கிற வார்த்தை கிடையாது. அது சத்து போயிடுச்சு, சத்து போயிடுச்சுங்கிறத அப்படி சொல்லி செத்து போயிட்டானா மாறிப்போச்சு. சத்து போயிட்டான் சத்து போயிட்டான்னா ஒரு உடம்புல இருக்கக்கூடிய சத்து போயிடுச்சு, உயிர் சக்தி போயிடுச்சு. உயிர் சக்தி போயிட்டா என்ன ஆகும், அது ஜடம் ஆயிடுது இல்லையா, உடம்பு இயங்காது. அப்போ இப்போ நம்ம இயங்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் இந்த உடம்பை இயக்குது. அப்போ அது மாதிரி இங்கே பிரம்மம்னு இருந்தால் பிரம்மத்தின் இடத்துல ஒரு சக்தி இருக்கத்தான் செய்யும். அந்த சக்தியை நீங்கள் பிரம்மத்திடமிருந்து பிரிக்கவே முடியாது. அப்போ பிரம்மம் என்று இருந்தால் பிரம்மத்தினுடைய சக்தியாக ஒரு சக்தி இருக்கே, அதுக்கு பேர் என்னன்னா மாயாசக்தின்னு அர்த்தம். அதுதான் பிரகிருதி அப்படின்னு இங்கே சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் பட் அந்த மாயாசக்தி வந்து வெளிப்பட்டதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளிப்படவே இல்லை, அதனிடத்திலேயே தோன்றி அதனிடத்திலேயே இருந்து அதனிடத்திலேயே மறையுது. இப்போ என்னிடத்துல இருக்கிற சக்தி வெளிப்பட்டதா அப்படின்னா, என்னிடத்துல இருக்கிற சக்தி என்னிடத்திலேயே இருந்து என்னாலேயே செயல்படுத்தப்பட்டு என்னிடத்திலேயே அது இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் பிரம்மத்தினுடைய சக்தியும் இருக்கு. அதாவது இங்க ரொம்ப இன்டெப்தா போனீங்கன்னா அந்த பிரம்மமே நான் தான். ஆனா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பாடத்திட்டத்துல உள்ள நுழையிறதுனால நீங்க பிரம்மம் எங்கேயோ இருக்கு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, அப்ப அந்த பிரம்மத்திலிருந்து ஒரு பிரகிருதி உண்டானது, இந்த ஒரு பிரபஞ்சம் தோன்றியது அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கிங்களேன், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் அதை நீங்க தானே புரிஞ்சுக்குவீங்க. இந்த பாடத்திட்டத்துல அவை ஒரு பிரம்மாண்ட சக்தி ஒன்று பிரகிருதி வெளிப்பட்டிருக்கு. அந்த பிரகிருதியில மூன்று விதமான குணங்கள் வெளிப்பட்டது. அது என்னென்ன குணம்னா சத்துவம், ரஜஸ், தமஸ். அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து அந்த பிரபஞ்சம் வந்து உருவாகியிருக்கா, அந்த பிரகிருதிங்கிறது தோன்றி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா தோன்றி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த பிரகிருதியில தானே எல்லாமே இருக்கு, கேலக்சி இருக்கு, சூரியன் இருக்கு அப்படின்னு எல்லாமே தெரியுது. அப்ப இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னா, இப்ப நாம இந்த மனதையும் உடலையும் கொண்டு பார்ப்பதனால நமக்கு அந்த மாதிரி ஒரு உலகம் உண்டாகி இருப்பது போல, இந்த பிரபஞ்சம் தோன்றி இருப்பது போல தெரிகிறது. ஆனா இது வந்து மேலோட்டமா பார்க்கும்போது தெரியும், விசாரித்து பார்த்தா அப்படி ஒன்று இல்லை. ஏன் அப்படி இல்லை? அது விசாரிச்சு பார்த்தா தான் இல்லைன்னு சொல்ல முடியும், தீர்மானமாக அது வந்து தோற்றம்னு சொல்ல முடியும். விசாரிக்காமல் பார்க்கும்போது அது இருக்குன்னு தான் மனசு நம்பும். அதுக்கு உதாரணம் என்ன? காணல் நீர். ஏன்னா இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது காணல் நீர் பார்க்குறீங்க, காணல் நீர் இருக்குதே, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கே. நீங்கள் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குங்கிற லெவலில் நின்றுட்டா அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே தாகம் எடுத்து, இப்போ எனக்கு தாகம் அதிகமாக இருக்கடா, தண்ணி குடிச்சு ஆகணும், அதனால் நான் அந்த இடத்த போய் பிடிச்சி தண்ணி குடிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த காணல் நீரை நோக்கி போனாதான் அது காணல் நீர் இல்லை, அது ஒரு மாயத்தோற்றம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அப்போ உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் அதை தேட போகிறீங்க, தேவை இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போகுது, அது உண்மையாகவே இருந்துட்டு போகுது, எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் சும்மா இருக்கத்தான் போகிறீங்க காணல் நீரை பார்த்துட்டு. அது மாதிரி இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிரகிருதி தோன்றிக்கிட்டு இருக்கு, அது தோன்றுனா தோன்றிட்டு இருப்பது, எனக்கு என்ன அது உலகம் இருக்குது, அது விவகாரம் நடக்குது அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படிதான் நிறைய பேர் விட்டுடுவாங்க. ஆனா தேவைப்படுகிறவன், யாருக்கு தேவைப்படுது, என்னங்க அந்த உண்மையிலேயே இந்த உலகம் இருக்கா, அது எப்படிப்பட்ட உலகம், அப்படி இந்த உலகம் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகம் உண்டாகி இருக்குன்னா இதை படைச்சவன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டு அதை ஆராய்ந்து பார்க்கிறவனுக்கு தான் அது என்னன்னு புரியும். அவன் தான் விசாரணை பண்ணக்கூடிய விவேகி. அப்ப அது மாதிரி இங்க காணல் நீர் தெரியுது, தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுதுன்னு கடந்து போறவங்க பல பேர். ஆனால் அது உண்மையான நீரா காணல் நீரா அப்படின்னு ஆராய்ந்து பார்ப்பவர் ஒரு சிலர் தான். அப்போ அந்த ஒரு சிலருக்கு தான் அந்த விசாரணையினுடைய விவேகத்தினால அது உண்மையான நீர் கிடையாது, அது வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படின்ட்டு அந்த காணல் நீரை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ, அது மாதிரி இங்கே படைப்பில் படைக்கப்பட்ட பல்வேறு மனிதர்களில் யாரோ ஒரு சிலர் தான் இந்த படைப்பின் உண்மை என்ன அப்படின்னு விசாரித்து பார்த்து புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். அப்போ அப்படி புரிந்து கொள்ளும்போது இங்கே இந்த பிரகிருதி வந்து பேசுது, நினைக்குது, அனுபவிக்குது. ஆனால் அது சைத்தன்யம் கிடையாது, அது வெறும் பிரதிபலிப்பு மட்டுமே. அப்போ இந்த பிரதிபலிப்புனால எப்படிங்க அது பேசுது, எப்படிங்க அது நினைக்குது, அது எப்படிங்க அனுபவிக்குது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன், வெறும் பிரதிபிம்பத்தில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்டால் ஏன் நடக்காது? சினிமா தேட்டரில் நடக்குது படம், சினிமா தேட்டரில் படம் ஓடும்போது பிரதிபிம்பம் தான் ஓடுது. ஆனால் அதில் கதாநாயகனும் கதாநாயகியும் பேசுகிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, அப்போ எல்லாமே அங்கே நடக்குதே. அப்போ நடைமுறையில் அது அத்தனையும் உண்மை மாதிரி தெரியுதே சினிமாவில். ஆனால் அந்த சினிமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதில் நமக்கு சுவாரஸ்யம் எப்படி, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு படம் தானே பார்த்து போகலாம் அப்படின்னு நம்ம கடந்து போகலாம். ஆனால் அது உண்மையை நம்பிட்டால் முக்கியத்துவம் கொடுத்துருவோம். அப்போ இது மாதிரி ஒரு பிரதிபிம்ப தோற்றம் இங்கே தோன்றுது. ஆனால் அப்படி தோன்றுகின்ற தோற்றம் வந்து உண்மையில் சைத்தன்யம் இல்லை, அது வரும் பிரதிபலிப்பு மட்டும்தான், ஒரு மாயத்தோற்றம் மட்டும்தான் அதை சொல்கிறார். ஏன்னா இங்கே வந்து அவர் சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சத்து இருக்குது, அந்த சத்து நடத்துலேருந்து சித்தும் ஆனந்தமும் வெளிப்படுது. ஆனால் வெளிப்படுகின்ற பொழுது அது ஒரு பிரகிருதி தன்மையில் மூன்று குணங்களை கொண்டு தோற்றத்துக்கு பார்க்க முடியுது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த குணபேதங்கள் என்ன உண்டு பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இப்போ தமஸு, ரஜஸு, சத்துவம் அப்படிங்கிற குணங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்தத்தில் படிச்சிருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு அதை நினைவூட்டுறேன். இப்போ தமோ குணம் அப்படின்னா அறியாமை குணம், அதாவது மந்தமான நிலையில் இருக்கும். தமோ குணம்னா நம்ம தூக்கத்துக்கு போயிடுவோம், இல்லைன்னா சோம்பலாக இருப்போம், டயர்டாக இருப்போம், எதுலேயுமே ஆர்வம் இருக்காது. இதுக்கு பேர் வந்து தமோ குணம்னு பேர். ரஜோகுணம்னா செயல் செய்வதற்கான ஆசைகளை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேன், ஒவ்வொரு வினாடியும் நான் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பரபரப்பான வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து ரஜோகுணம். சத்துவம் அப்படின்னா தெளிந்த அறிவு, அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதனுடைய வேல்யூ என்ன, அது எதற்காக செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்னு ஆயிரத்து ஆயிரம் விசாரணைகள் பண்ணி அதை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தெளிந்த அறிவு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சத்துவ குணம். அப்போ இந்த மூன்றின் கலவையால் இந்த உலகம் உண்டாகி இருக்கு. ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கு, திவிவிதாங்கிறார். திவிவிதானா இருவகை பிரகிருதிங்கிறார், இரண்டு வகையாக இருக்கிறது. அப்போ இருவகை பிரகிருதியாக இருக்கக்கூடிய இந்த மூன்றின் கலவையாலே, அதாவது தமஸ் ரஜஸ் சத் என்ற மூன்றின் கலவையாலே இங்கு உலகம் இருப்பது போல தோன்றுது, அதிலே படைப்புகள் இருப்பது போல தோன்றுகிறது, அந்த படைப்பிலே நான் இருப்பது போல எனக்கு தெரிகிறது. அப்போ என்னுடைய ஜீவத்துவம் இங்கு அனுபவம் ஆகிறது. அப்போ என்னுடைய ஜீவத்துவம் இங்கு அனுபவம் ஆகிறதுனால தான் நான் இந்த உலகத்தையே அனுபவிக்கிறேன். எனக்கு என்னென்னமோ இருக்குது இந்த உலகத்தில், சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு நான் இவ்வளோ விஷயங்களை பார்க்குறேன். அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த திவிவிதாங்கிற இருவகை பிரகிருதி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. ஆனால் நாம் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பிரகிருதியை வந்து நம்ம இரண்டாக பிரிக்கும்போது குணபேதத்தினுடைய அடிப்படையில் அது ஈஸ்வரன் ஜீவன் என்று இரண்டாக பிரியப்படுகிறது என்றது இங்கே புரிஞ்சுக்கணும். ரெண்டாக பிரிகிறது எப்படின்னா, திவிவிதான்னா அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சமாக இந்த பிரகிருதியாக மாயையாக இருக்கக்கூடிய ஒரே விஷயத்துக்கு பேர் வந்து ஈஸ்வரன் என்று நம்ம சொல்கிறோம். ஒட்டுமொத்த பிரகிருதியை வந்து அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஈஸ்வரன். ஆனால் அந்த பிரகிருதிக்குள்ளே நான் வேறையாக இருக்கிறேன், அவன் வேறையாக இருக்கிறான், அது வேறையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் பிரிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஜீவர்கள்னு பேர். அப்போ அந்த ஜீவர்கள் என்று தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வெஸ்டி அப்படின்னு பேர். ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சமே ஒன்றாக இருக்கிற ஈஸ்வரன்னு பார்த்தீங்கன்னா சமஷ்டின்னு பேர். அப்போ வெஸ்டி சமஷ்டின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்தத்தில் பார்த்துட்டோம். அப்போ வெஸ்டின்னா தனித்த, சமஷ்டி என்றால் ஒட்டுமொத்த. அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரே உடல், ஒரே மனம் யாருது, அதுதான் ஈஸ்வரன். அப்போ அதிலிருந்து தனித்தனி உடல்களாக உருவாகி ஜீவர்கள் என்ற பெயர் பெற்று எனக்கு ஒரு மனசு இருக்கு, எனக்கு ஒரு உடல் இருக்குன்னு அபிமானிக்கிறவனுக்கு என்ன பேரு, ஜீவன். அப்போ இது மாதிரி இரண்டு பிரகிருதிகள் இங்கு இருக்கிறது என்று இந்த இடத்துல சொல்றார், திவிவிதா அப்படின்னு சொல்றார். அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ இப்படி இருக்கும்போது நாம் இங்கே இந்த இடத்துல என்ன விசாரணை பண்ணி பார்க்கணும், இவர் சொல்கிற இந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன விசாரணை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போது திவிவிதா அப்படிங்கும்போது பிரகிருதியில் இரண்டு அம்சங்கள் இருக்குது, ஒன்று வந்து ஜீவன், இன்னொன்று வந்து ஈஸ்வரன் அப்படின்னு ரெண்டு அம்சங்கள் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு அம்சங்களில் நான் யாருங்க, நான் வந்து ஜீவனா ஈஸ்வரனா, எனக்குள்ள ஒரு கேள்வி நான் எழுப்பணும். அப்படி நான் எழுப்பும்போது இப்போ நான் என்ன நிலையில் இருக்கிறேன், ஜீவன் என்று நினைத்தால் என்னுடைய குணபேதங்கள் எப்படி இருக்குது, ஈஸ்வரன் இருந்தால் என்னுடைய குணபேதங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ நான் என்னுடைய குணபேதங்களில் சத்துவம், ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூன்று குணங்களும் மாறி மாறி என்கிட்ட இருக்கிறதையும் நான் பார்க்க முடியுது. அப்போ இந்த மாறி மாறி இருக்கும்போது அந்த குணங்களில் நான் எப்படி இருக்கிறேன், தமஸ் குணம் வந்துட்டால் மந்தத்தன்மையை அடைகிறேன், ரஜஸ் வந்துட்டால் ஆர்ப்பாட்டமாக இருக்கிறேன், சில டைம் கலங்குறேன், பிரச்சனைகளை நினச்சி கவலைப்படுறேன், அப்புறம் பிரச்சனை இல்லாமல் சுகமாக இருக்கும்போது சந்தோஷப்படுறேன். ஆக மொத்தத்தில் ரஜோகுணத்தில் நான் ஒரு விருப்பு வெறுப்புக்குள்ளே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனால் சத்துவ குணம் வந்துட்டால் நான் சாந்தன் ஆகி விடுகிறேன், அமைதி ஆகி விடுகிறேன், எனக்கு எந்த தேவையும் இல்லைங்க அப்படின்னு ஒரு அமைதித்தன்மையை நோக்கி நான் போகிறேன். அப்போ இப்படியெல்லாம் இந்த மூன்று குணபேதங்களும் என்னிடத்திலே வெளிப்பட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு எதனால், அந்த பிரகிருதி இருப்பதினால, அந்த பிரகிருதியுடைய நிலையில் அந்த நியதியில் இங்கே படைப்புகள் இருப்பதினால அந்த நீதிக்குள்ள இந்த ஜீவனும் இந்த தனிப்பட்ட மனசும் உடலும் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இப்போ நான் இங்கே என்னுடைய சாதனை என்று நான் எதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த மூன்று குணபேதங்களில் சத்து ரஜஸ் தமஸில் மாறி மாறி வரேனே, நான் ஒரே மாதிரி இல்லை, நான் சத்துவமையாக இருக்கிறேனா இல்லை, வெறும் ரஜஸாக இருக்கிறேனா இல்லை, நான் வந்து மாறி மாறி வரேன். ஏன்னா இப்போ காலையில் எழுந்த உடனே ரஜோ குணத்தில் பரபரப்பாக நான் ரெடி ஆகிறேன் வேலைக்கு போகிறதுக்காக, அப்படியே பயங்கர சுறுசுறுப்பாக ரெடி ஆகி குளிச்சுட்டு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு பரபரப்பாக பேகை தூக்கிட்டு ஆஃபீஸ்க்கு ஓடுறேன். அப்புறம் ஆஃபீஸில் போய் உட்காந்து அப்படியே கொஞ்சம் அமைதியாகிறேன், ரிலாக்ஸ் ஆகிறேன். அப்புறம் அங்கே இருக்கிற சில கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறேன், கணக்குகள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அமைதியாகிறேன். அப்புறம் அந்த கணக்குகளெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக துல்லியமாக போட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்குறேன். அப்போ அந்த இடத்துல என்னுடைய தெளிந்த அறிவு அங்கே வேலை செஞ்சு அந்த கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக ஒப்படைக்கும் போது நான் அந்த ரஜோ குணத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே சத்துவ குணத்துக்கு வரேன். அப்போ அங்கே நான் செய்கிற செயல்கள் எல்லாம் ஒரு சிறப்பாக பர்ஃபெக்டாக ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. அப்புறம் அப்படியே எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், டயர்டாயிட்டேன், மந்தமாக இருக்குது, அப்படியே படுத்துடலாமான்ற சாப்பாடு போடுன்னு சாப்பிட்டு படுத்துட்டேன். அப்போ நான் தமோ குணத்துக்கு போயிட்டேன். அப்புறம் நான் தூங்கினேன், காலையில் எழுந்தேன், திருப்பி ரஜோ குணம், சத்துவ குணம், தமோ குணம், இப்படியே எனக்கு மூன்று குணங்கள் மாறி மாறி வருது. அப்போ இந்த மூன்று குணபேதங்களில் ரஜோகுணத்தில் பரபரப்பான வாழ்க்கை, விருப்பு வெறுப்புங்கிற விசய சுகங்கள் இப்படி என்னை ஆட்டி படைக்குது. தமோ குணத்தில் என்கிட்ட புத்திசாலித்தனம் வெளிப்படுது, சாந்தமான மனநிலையும் இருக்குது, எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தெளிவு புரிதல் என்கிட்ட மேலோங்குது. ஆனால் தமோ குணமும் என்னை மந்தத்தன்மையத்தில் கொண்டு போய் படுக்க வச்சிடுது. அப்போ இந்த குணபேதங்கள் மாறி மாறி ஏன் இருக்கிறது என்றால், பிரகிருதியினுடைய நியதியில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த குணபேதங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இப்போ நம்ம விசாரணை பண்ணி பார்க்கணும், நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணையை நம்ம மேற்கொள்ளும் போது, இப்போ இந்த குணபேதங்கள் எல்லாம் வந்து யாருக்கு உண்டாகுது? இந்த உடலுக்கும் மனதுக்கும் உண்டாகுது. ஆனால் நான் இந்த உடலா, நான் இந்த மனமா அப்படின்னு நீங்கள் உங்களை கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை. ஏனென்றால் இந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்ட குணாதீதன் நான், எனக்கு என்னிடத்துல எந்த குணங்களும் இல்லை. ஏன்னா இங்கே படைப்பு என்பது உண்மையில் தோன்றவே இல்லை, அது வெறும் பிரதிபிம்பம் மட்டும்தான். ஆனால் அந்த பிரதிபிம்பத்துக்கு காரணமான சத்தாகிய நான் எப்பொழுதும் சதா இருந்து கொண்டே இருக்கின்றேன். அப்போ என்னுடைய இருப்பு இந்த மூன்று குணபேதங்களுக்குள் இல்லவே இல்லை. ஏனென்றால் இந்த மூன்று குணபேதங்களுக்கும் அப்பாற்பட்டுத்தான் நான் இருக்கிறேன். ஆகவே இந்த மூன்று குணங்களும் நான் அல்ல அப்படி நான் தெளிவாகும் போது, இங்கே நான் எப்படி பிரகிருதிக்குள்ளேயே நான் இல்லை, அப்போ ஈஸ்வரனும் இல்லை, ஜீவனும் இல்லை. ஆனால் இங்கே ஜீவ ஈஸ்வர பேதமை ஏன் உண்டாகுதுன்னா, படைப்பு இருப்பதினால் இப்படி உண்டாகுது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. அப்போ நாம் இந்த இடத்துல கொஞ்சம் நம்முடைய நிதித்தியாசன நிலையில் நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா, எப்படி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ என்னிடத்துல இந்த உடலும் மனதும் என்னிடத்துல இருந்து கொண்டு இதன் மூலமாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு விளைவுகளும் பிரகிருதியின் விளைவு. அந்த மாயை இருப்பதினால் இங்கே அந்த மாயையினுடைய நிகழ்வில் இது நிகழ்ந்து கொண்டிருக்கு. இங்கே ஒரு படைப்பு அப்படி படைக்கப்படவே இல்லை, ஆனால் படைப்பு போல ஒரு ஜீவன் இருக்கிறான். அந்த படைப்பில் மூன்று குணங்களினால் ஆட்டுவிக்கப்படுகிறான். அந்த மூன்று குணங்களின் அவன் ஆடுகின்ற ஆட்டம் ஏதோ நிகழ்வது போல இருக்கிறது, அவன் ஏதோ செய்து கொண்டிருப்பது போல இருக்கிறது. ஆனால் உண்மையில் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. ஏனென்றால் அது வெறும் தோற்றம் மாத்திரமே, திரைப்படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 16ல் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம்.
சத்வசுத்தாவிசுத்திப்யாம் மாயா வித்யே ச மதே மதே மாயா பிம்போ வசீகிருத்ய தாம் ஸ்யாயாத் சர்வக்ன ஈஸ்வரஹாம்.
இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சத்துவ சுத்த அவிசுத்திப்யாம் அப்படின்னு மூன்று விஷயங்களை சொல்கிறார். அதாவது சத்துவ குணத்தின் தூய்மை, அந்த தூய்மை என்ன நிலைக்கு அங்கே கொண்டு போகுது அப்படின்னா, சர்வக்ன ஈஸ்வர நிலைக்கு அதை கொண்டு போகுது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். அதாவது சத்துவ குணத்தின் தூய்மை மற்றும் அத்தூய்மை என்ற வேறுபாட்டினால் இந்த கொள்கையில் மாயை மற்றும் அவித்தை என்ற இரண்டு விஷயங்கள் வெளிப்படுகின்றன அப்படின்னு இங்கே சொல்கிறார். அப்போ இங்கே வந்து படைப்பு இருக்குது, அந்த படைப்பு வந்து ஒரு பிரதிபிம்பம், பிரம்மத்தினுடைய ஒரு மாய விளையாட்டு, ஒரு மாயா சக்தி இங்கே வெளிப்படுது. இப்போ இந்த மாயா சக்தியை பொதுவாக நீங்கள் சாஸ்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி, அது ஏதோ இந்த மாயாவி மாதிரி ஏதோ பண்ணும் போல் இருக்கு அப்படி இப்படின்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் மற்ற கிளாஸ்க்கெல்லாம் போனால் அப்படி தான் இருக்கும். இங்கே நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பிரம்மத்தினுடைய மாயா சக்தி அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, மனோசக்தி தான். நீங்கள் உண்மையிலேயே பிரம்மத்திடமிருந்து வெளிப்படுகின்ற மாயை அப்படிங்கிறது மைண்டு தான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மைண்ட் அப்படிங்கிறது உண்மையிலேயே இருக்கா? அது இன்விசிபிள் தானே. மனசு அப்படிங்கிறத ஒன்று பார்க்க முடியுமா? யாரால பார்க்க முடியாது. ஆனால் அது விசிபிள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அது எதையாவது படைச்சிக்கணும், படைச்சிட்டு அது பொருளாக மாறி விசிபிள் ஆகும். அப்போ இங்கே பாருங்களேன், அது ஏன் மாயை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட ஒரு மாயா சக்தி வந்து மனோசக்தி. அதை நல்லா இங்கே புரிஞ்சுக்கோங்க. நான் எடுத்த உடனே உங்களுக்கு டைரெக்டாக விஷயத்தை உடச்சிடுறேன். நான் சும்மா புராண கதைகளில் புருடா விடுற மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு புருஷன் இருந்தான், அந்த புருஷன்லேருந்து பிரகிருதி வந்தது, அந்த பிரகிருதியிலிருந்து மூன்று குணங்கள் வெளிப்பட்டன, அந்த மூன்று குணங்களிலே ஈஸ்வரன் வெளிப்பட்டான், ஈஸ்வரன் சத்துவ குணத்தில் வெளிப்பட்டான், ஜீவர்கள் ரஜோ குணத்தில் வெளிப்பட்டார்கள், அப்புறம் இந்த சத்துவம் ரஜஸ் இல்லாமல் தமஸ் என்ற ஒரு குணத்தில் இரண்டு சக்திகள் வெளிப்பட்டன, அது ஆவரணம் விக்ஷேபம் என்ற இரண்டு சக்திகள் தோன்றின அப்படின்னு எல்லாம் பிரித்து பிரித்து உங்களுக்கு சொன்னாலும், நீங்கள் எல்லாமே யோசனை பண்ணி பாருங்களேன், இந்த தமோகுணத்துல இரண்டு சக்திகள் தோன்றதில்ல, ஆவரணம் விக்ஷேபம். ஆவரணம் விக்ஷேபம் என்ன? மறைக்கும் சக்தி, தோன்றும் சக்தி. அப்ப இந்த மறைக்கும் சக்தி தோன்றும் சக்தி கூட உண்மையிலேயே மனசுதான். மனசுதான் ஒரு விஷயத்தை மறைக்குது, ஒரு விஷயத்தை உண்டாக்குது. அப்ப இந்த மனசு எதை மறைக்குது? தன்னை தெரிந்து கொள்ள முடியாம மறைச்சிக்குது. அஞ்ஞானத்தினால தான் யார் என்று அறிய முடியாமல் மறைந்திருக்கு. ஆனா இந்த உலகத்தை உண்மையா உருவாக்கிக்குது, தோன்றுகிற சக்தியா மாறிக்குது. அப்ப இங்கே ஆவரணம் விக்ஷேபம் என்பது கூட உண்மையில் தமோ குணத்தின் வெளிப்பாடாக இருந்தாலும் அதுவும் மனோசக்தி தான். ஏன்னா மனசே தான் இங்கே ஆவரணம் விக்ஷேபம், அதாவது மறைக்கும் சக்தி, தோன்றும் சக்தி என்ற இரண்டு சக்திகளாக இருக்கிறது. அப்ப இங்க மனசே தான் மூணு கேட்டகரியில ஒர்க் பண்ணுது, மூணு ரோல் பண்ணுது. மூணு ரோல் எப்படி பண்ணுது? சத்துவ குணத்துல வந்துட்டா சாந்தி அடைஞ்சிடுது, அமைதி சாந்தம். ரஜோகுணத்துல வந்து ஆர்ப்பாட்டம், ஆடம்பரம், அப்புறம் செயல், பரபரப்பு, இப்படி போயிடுது. தமோ குணத்துல போயிட்டா மந்தம், சோம்பல், இப்படி போயிடுது. அப்புறம் சோம்பல் மந்தம் மட்டுமா, இன்னும் வந்து அந்த சோம்பல் மந்தம் இருக்கக்கூடிய குணத்தன்மை என்ன என்ன? கெட்டது பண்றது. அதாவது தமோ குணத்துக்குள்ள போயிட்டா நான் உழைக்காம சம்பாதிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஈஸியா எனக்கு மணி வருமா? அப்படி சீட்டாடலாமா, இல்லை வந்து கொள்ளையடிக்கலாமா, திருடலாமா, இப்படிங்கிற மைண்டெல்லாம் வரும். ஏன்னா தமோ குணங்கிறது ரொம்ப மந்தமான மோசமான குணம். ரஜோ குணம் அப்படி இல்லை, எதையாவது செய்யணும், பரபரப்பாக இருக்கணும், இதை செஞ்சாலும் சம்பாதிக்கணும், அதை செஞ்சாலும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அது. ஆனால் சத்துவ குணம் எதுவுமே இல்லை, இங்கே ஒன்லி அமைதி இருந்தால் போதும், சத்துவ குணம் ஒரு அமைதி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்குது. அப்போ இங்கே சத்து, ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற இந்த மூன்று குணங்களும் உண்மையிலேயே மனசு நடத்தில் வெளிப்படுற குணம்தான். அப்போ இங்கே பிரம்மத்தின் மாயா சக்தி அப்படிங்கிற ஒரு சக்தி என்னன்னா மனோசக்தி, அவ்வளவுதான். அப்படி புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்ப நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டைரக்டா வரேன் நானு, அதாவது பிரம்மத்தினுடைய வெளிப்பாடாகிய மாயா சக்தி பிரகிருதி. அப்புறம் இந்த பிரகிருதி எங்க படைக்குது? மனசுலதான் படைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இருக்கிறதுனாலதான் இந்த பிரகிருதியே இருக்கு. இப்ப இந்த உலகமே உங்களாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகம் உங்களால உண்டாக்கப்படும் போது இந்த உலகத்துல ஏன் வந்து மாறுபாடுகள் காணப்படுது? அது மூன்று குணபேதங்கள்னால, மனதில் இருக்கக்கூடிய மூன்று குணபேதங்கள்னால. ஏன்னா உங்களுடைய மனோசக்தியான மாயா சக்தி சத்துவம் ரஜஸ்தமஸ் என்று மூன்று குணங்களை பொருந்தியதாக இருப்பதினால நீங்க சத்துவ குணத்துக்கு போயிட்டா இந்த உலகம் உங்களுக்கு ஆனந்தமயமா, நந்தவனமா, அமைதியா, சாந்தமா, அற்புதமா இருக்கு. ரஜோ குணத்துல போயிட்டா பரபரப்பா இருக்கு உலகம். தமோ குணத்துல போயிட்டா இந்த உலகமே பிடிக்க மாட்டேங்குது, யாரை பார்த்தாலும் டென்ஷன் ஆகுது, சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டு இருக்கலாம்னு தோணுது. இப்படி ஒரு குணபேதங்கள் ஏன் உருவாகுதுன்னா மைண்டினுடைய பிளே, இதுதான் மைண்டினுடைய பிளே. அப்போ இதையே இந்த மைண்டில் இப்படி மூணு குணபேதங்கள் உண்டாகுது. அது மாயையினால் இருக்கக்கூடிய அதனுடைய சக்தி, இயல்பான அந்த சக்தி அப்படி தான் இருக்குது. மாயை அப்படி தான் மாயா வித்தையை காட்டுது. அதனால மூன்று சக்திகளை வெளிப்பட்டு இப்படி காட்டிக்கிட்டு இருக்கு. அதை சொல்கிறாரு, சத்துவ குணத்தின் தூய்மை மற்றும் அதனுடைய எதிர்ப்பரமான தூய்மையற்ற தன்மை, அந்த வேறுபாட்டினால் இந்த கொள்கையில் மாயை மற்றும் அவித்யை என்ற இரண்டாக பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு இங்கே பிரித்து சொல்கிறார். அப்போ மாயையில் பிரதிபலிக்கும் சைத்தன்யம் அந்த மாயா சக்தியை ஆட்சி செய்து அனைத்தையும் அறிந்த ஈஸ்வரன் என்பதாக அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல இந்த செயல் அவர் சொல்கிற வர்ற கருத்து என்ன அப்படின்னா, இப்போ பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட ஒரு மனோசக்தியில் சத்துவ குணம் வந்து விட்டால், உங்களிடத்துல சத்துவ குணம் மேலோங்கி விட்டால் நீங்கள் யார்? ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரன் சத்துவ குணத்தில் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாரு. மாயையினிடமிருந்து வெளிப்பட்ட சத்துவ குண அம்சம் ஈஸ்வர தன்மையில் இருக்கு. அப்ப ஈஸ்வரன் இடத்துல வந்து மற்ற குணங்கள் ரஜோகுணம், தமோ குணம் ஆதிக்கம் செலுத்தாது. ஏன் அப்படின்னா, அங்க பிரம்மத்தோட இணைஞ்சு அந்த சத்துவ குண அட்டாச்மெண்ட்ல இருக்கிறதுனால அவனிடத்துல அந்த பியூரிபிகேஷன் இருக்கு, அறியாமை இல்லை, அவன் தூய அறிவாகவே இருக்கிறான் அந்த ஈஸ்வரன் நிலையில. அப்ப அங்க வந்து அதுக்கு பேரு மாயை, ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துறாரு. பிரகிருதியை ரெண்டா பிரிக்கும் போது ரெண்டு பேரு, ஒன்னு வந்து மாயை அல்லது ஈஸ்வரன், இன்னொன்று வந்து ஜீவன். அப்போ ஏன் வந்து ஜீவன் அப்படின்னு போனால் அடுத்தது இந்த பிரகிருதியினுடைய நிலை எப்படி மாறுது அப்படின்னா அவித்யை என்று மாறிவிடுகிறது. மாயைங்கிற நிலையில ஈஸ்வரனாக மாறுது, அதே மாயை வந்து அவித்யை என்ற நிலையில ஜீவனாக மாறிடுது. அப்போ இப்போ நாம் வந்து இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், இவர் இந்த இடத்துல இந்த செயலில் சொல்ல வர ரெண்டு விஷயம், சத்வ அவிசுத்தி அப்படின்னு ரெண்டு விஷயம். சத்வ சுத்த அவிசுத்திங்கிற வார்த்தையை அப்படியே சான்ஸ்கிரிட்ல கோர்க்கிறார், அப்படியே ஒரே வார்த்தையாக கோர்க்கிறார், சத்வ சுத்த அவிசுத்திங்கிறார். அப்போ இங்கே என்னன்னா, தூய சத்துவம் அப்படிங்கிற அந்த பியூர் சத்துவம் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சுத்த சத்துவம், மாயை அப்படின்னு பேர். அதுவே அசுத்த சத்துவம் இருந்தா, அதாவது அந்த சத்துவத்திலேயே குறைபாடுகள் இருக்கு, சத்துவத்திலேயே வந்து அடுத்த லெவல் இருக்கு, கீழ்நிலை இறங்கிட்டா அது அவித்தையா மாறிடுது. அவித்தைனா என்ன? அஞ்ஞானமா மாறிடுது. அப்ப இங்க மாயைக்கும் அவித்தைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இங்க பிரகிருதிங்கிற ஒரு மனோசக்தி ரெண்டா பிரியுது. அது ஒட்டுமொத்த காஸ்மிக் மைண்டு அல்லது யூனிவர்சல் மைண்டு, இந்த பிரபஞ்ச மனம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து சமஸ்டின்னு அர்த்தம். ஒட்டுமொத்த காஸ்மிக்காக இருக்குது, இந்த பிரபஞ்சமாக இருக்குது, அதுக்கு பேர் மாயைன்னு பேர். அதுவே நான் தனியாக என்னுடைய மனசு அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் ஜீவன் ஆகிடுது. அந்த ஜீவன் நிலையில் உங்ககிட்ட என்ன உண்டாக்கப்பட்டிருக்குன்னா அவித்தை உண்டாக்கப்பட்டிருக்கு. அவித்தைன்னா அஜ்ஞானம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஈஸ்வரனாக இருந்தால் உங்களுக்கு பேர் மாயை, நீங்கள் வந்து ஜீவனாக மாறிட்டால் உங்களுக்கு பேர் அவித்யை. அப்போ நீங்கள் அவித்தைனா அஜ்ஞானம், மாயைனா ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே ஈஸ்வரனை சார்ந்தது மாயை, ஜீவனை சார்ந்தது அவித்யை. மாயையினிடத்தில் இருப்பது சுத்த சத்துவம், அதே ஜீவனிடத்தில் இருப்பது அசுத்த சத்துவம். அப்போ இங்கே மாயை வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்கிறது, அதனால் அது என்ன ஆயிடுது? ஈஸ்வரன் நிலையில் இருக்கிறது. ஆனால் அதே மாயையினிடத்திலிருந்து வெளிப்பட்ட அவித்தை, அறியாமை, அசுத்த சத்துவம் என்ன பண்ணுதுன்னா ஜீவனா மாறி கட்டுப்பட்டு உள்ளது. அப்போ இப்படி தான் இங்கே இரண்டுக்கும் நீங்கள் அந்த பிரகிருதியினுடைய இரண்டு வேறுபாடுகளையும் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே மாயா பிம்போ வசீகிருத்யா அப்படிங்கிறாரு. ஈஸ்வரன் மாயையில் பிரதிபிம்பிக்கும் சைத்தன்யம், அவன் மாயையின் அடிமை அல்ல, அதை ஆட்சி செய்பவன் அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்ல வர்றாரு. அப்போ அப்படிப்பட்ட ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்னா சர்வக்ஞன் அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ உண்மையிலேயே ஈஸ்வரன் மட்டும்தான் சர்வக்ஞனா? ஆமாம், ஈஸ்வரன் மட்டும்தான் சர்வக்ஞன். அப்போ ஜீவன் யாரு? ஜீவன் சர்வக்ஞன் கிடையாது. ஏன் அப்படின்னா மாயையில் பியூர் சத்துவ குணத்தில் இருந்துட்டா அவன் ஈஸ்வரனாக மாறி எல்லாம் அறியும் அறிவான சத்துவ குணத்தில் இருந்து சர்வக்ஞனாக இருக்கிறான். அவனுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா அவன் காஸ்மிக் மைண்டாக இருக்கான், யூனிவர்சல் மைண்டாக இருக்கிறான். ஆனால் நான் வந்து என்னை தனித்துவமாக அடையாளப்படுத்திக்கிட்டு நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன், அப்புறம் நான் இந்த வீட்டில் பிறந்திருக்கிறேன், அப்புறம் நான் இப்படி வாழ்கிறேன் அப்படின்னு எதெல்லாம் நம்ம ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த நிலையில் நான் யாராயிடுறேன்? ஈஸ்வரனை வந்து என்னை பிரிச்சுக்கிட்டேன், அப்புறம் நான் ஜீவன் ஆகிடுறேன். அப்போ ஜீவன் இடத்துல அந்த சர்வக்ஞன்ங்கிற தன்மை இருக்காது. அப்போ இங்கே ஈஸ்வரன் மற்றும் ஜீவன் அப்படிங்கிற இந்த வேறுபாடுகள் ஏன் உண்டாகிறது அப்படின்னா குணபேதங்களினால் உண்டாகிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த இடத்துல சொல்கிறாரு. அதாவது வேதாந்த பாடத்தையே இங்கே எடுக்கிறார், இந்த செயலில் அருமையான வேதாந்த பாடத்தை புரிய வைக்கிறார். அப்போ இங்கே ஏன் வந்து உங்களுக்கு ஜீவன் வந்து அவித்தைக்குள்ளே போயிட்டான், என்ன காரணம்? ஆனால் ஈஸ்வரன் ஏன் வந்து அஜ்ஞானத்துக்குள்ளே போகாமல் சர்வஜ்ஞனாக இருக்கிறான்? ஏன்னா எல்லாமே ஒரே பிரகிருதி தானே. அப்போ ஒரே பிரகிருதிக்குள்ளே ஏன் இந்த வேறுபாடுகள் அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாகவே அவன் இருக்கிறதுனால, ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாகவே அவன் இருக்கிறதுனால அவனுக்கு உபாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையில் உபாதியே இல்லைங்க, அவனுக்கு உடம்பே கிடையாது. ஏன்னா அவன் சர்வஜ்ஞனாக இருக்கிறதுனால அவனுக்கு உடம்பே கிடையாது, அவன் வந்து இன்விசிபிள் காஸ்மிக்காக இருக்கிறான், பார்க்க முடியாதவனாக இருக்கிறான். ஆனால் ஜீவன் அப்படிங்கிறவன் வந்து ஏன் விசிபிள் ஆகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் மைண்டில் பல்வேறு விஷய சுகங்களை ஏற்றிக்கிட்டான். அந்த ஏற்றப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் இருப்பது போலவும் அந்த உலகத்தில் நான் பிறந்து விட்டேன் என்பது போலவும், நான் பிறந்ததினால் இன்னாருக்கு மகனாக பிறந்து விட்டேன் என்பது போலவும், அப்படி நான் பிறந்து விட்டதனால் இந்த ஜாதிக்காரனாக பிறந்து விட்டேன் என்பது போலவும், அப்புறம் அந்த ஜாதியில் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது போலவும், இந்த படிப்பை படித்து விட்டேன் என்பது போலவும், இப்படி ஏராளமான எண்ணங்களை ஏற்றி வைத்து கொண்டதுனால ஜீவன் வந்து அஜ்ஞானி ஆயிட்டான், அவித்தைக்குள்ளே வந்துட்டான். அப்போ அவனுக்கு அந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உணர்வை பிடிக்க முடியாமல் தனித்து தன்னை அபிமானிக்கின்ற உபாதிக்குள்ள வந்து சிக்கிக்கிட்டான். உபாதின்னா என்ன? ஊடகம், இந்த உடம்புக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டான். அப்போ இந்த உடம்புக்குள்ள வந்து அவன் மாட்டிக்கிட்டதுனால அவனுக்கு வந்து அஜ்ஞானம் வந்து விட்டது, அவித்யை வந்து விட்டது. ஆனால் ஈஸ்வரன் வந்து எந்த உடம்புக்குள்ளேயும் மாட்டவே இல்லை, அவன் சர்வஜ்ஞனாக இருக்கிறான், அவன் எங்கும் ஊடுருவி இருப்பான், எல்லாத்துலையும் இருப்பான். ஆனால் அவனுக்கு இதுதான் உடம்பு அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா உடம்பும் அவனுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் அவனுக்கு உடம்பே இல்லை. அப்போ அப்படி தான் அவன் இருக்கிறான். அப்போ இங்கே சாதகனுக்கான இந்த இடத்துல இந்த செயலில் நம்ம உபதேச குறிப்புன்னு எடுத்துக்கிட்டா, இப்படி நீங்கள் என்ன இங்கே கேள்வி கேட்கணும், நான் ஜீவனா ஈஸ்வரனா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பணும். ஏன்னா இப்போ இங்கே வித்யாரண்யர் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு, இங்கே ஒரு சத்துக்கிட்ட இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டதுப்பா, அதுக்கு பேர் மாயாசக்தி. அந்த மாயாசக்தியிலிருந்து பிரகிருதிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம், அதுக்கு பேர் மாயைன்னு தான் நம்ம பேர் வச்சுருக்கோம். ஆனால் அந்த பிரகிருதியான மாயையில் மூன்று குணங்கள் வெளிப்பட்டது, சத்து ரஜஸ் தமசு. ஆனால் அந்த மூன்று குணங்களும் அந்த ஒரே பிரகிருதி இடத்துல தான் இருக்குது. ஏன்னா அந்த மாயாசக்தியினுடைய தன்மை அப்படி இருக்குது, மூன்று குணங்களை கொண்டதாகவே அந்த மாயாசக்தி இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மாயாசக்தியினுடைய மூன்று குணபேதங்கள் இப்படி இப்படி, சத்துவம்னா இப்படி சாந்தம், ரஜோபுனா ஆர்ப்பாட்டம், தமோன்னா மந்தம், இப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த மூன்று குணபேதங்களில் நீங்கள் ஏன் வந்து சத்துவ குணத்தை ஈஸ்வரனாகவும் ரஜோகுணத்தை ஜீவனாகவும், அப்புறம் அதிலிருந்து வெளிப்பட்ட ஆவரணம் விக்ஷேபம் என்ற இரண்டு சக்திகள் வந்து தமோ குணத்தில் வெளிப்பட்டு அது தோன்றும் சக்தி மறைக்கும் சக்தியாக மாறியதுன்னா, மனதினுடைய வேறுபாடுகளினால் மாறியது. அந்த மாறுபாடு ரஜோகுணத்தின் மூலமாக தமோ குணத்துக்கு கீழே இறங்கி தன்னை இவ்வாறு பிரித்து பார்க்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் இந்த ரஜஸ் தமசுக்கு வராமல் அப்படியே சத்துவத்திலே நின்றுட்ட ஈஸ்வரன் இடத்துல இந்த வேறுபாடுகள் கிடையாது. அவன் அப்படியே சத்துவத்தை விட்டு இறங்க மாட்டேங்கிறான். அப்போ சத்துவத்திலேயே இருக்கிறதுனால அவன் ஈஸ்வரன், நாம் ரஜோகுணத்துக்கு வந்துட்டதுனால ஜீவர்கள். அந்த ரஜோகுணத்தில் வந்து விட்டது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணிட்டோம், தமசுக்கும் போயிட்டோம், தூங்குறோம் அப்புறம் விழிச்சிக்கிறோம், தூங்குறோம் விழிச்சிக்கிறோம், அப்படி ரெண்டுமே நமக்குள்ள நிகழுது. அப்போ இந்த நிகழ்வுனால நமக்கு என்ன ஆகுது, தோன்றி மறையுது உலகம். அப்போ இங்கே தோற்றமும் உண்டாகுது, மறைப்பும் உண்டாகுது, அதுதான் ஆவரணம் விக்ஷேபம். அப்போ இந்த நிலையில் இங்கே ஜீவ ஈஸ்வர வேறுபாடு உண்டாகுது, இங்கே ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறுங்கிற வேறுபாடு உண்டாகுது. ஆனால் இந்த வேறுபாடுகள் உண்மையிலேயே பிரம்மத்திடத்தில் இல்லை. இங்கே பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வித்யாரண்யர் வந்து ரொம்ப ஹை லெவல் பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ ஈஸ்வரன் தான் பிரம்மம்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இங்கே பிரம்மம் படைப்பே உருவாக்கவே இல்லை. அப்போ இங்கே வேறுபாடுகள் வந்து உண்மையிலே ஜீவனிடத்திலும் ஈஸ்வரனிடத்திலும் தான் இருக்குது. சைத்தன்யத்தில் வேறுபாடே இல்லைங்க. சைத்தன்யம்னா அந்த உணர்வின் இடத்துல வேறுபாடே கிடையாது, அந்த உணர்வு அப்படியே இருக்குது. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சைத்தன்யம்னு பேர், சேத்தனம்னு பேர், பிரம்மம் அறிவு உணர்வு அப்படின்னு அதுக்கு நம்ம சொல்கிறோம். அதிலிருந்து பிரதிபிம்பித்த இந்த பிரகிருதியில் தான் இந்த ஜீவ ஈஸ்வர வேறுபாடுகள் உண்டாகிவிட்டது. அப்போ இந்த ஜீவ ஈஸ்வர வேறுபாடுகள் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தா, உபாதியினால நிகழ்ந்தது. உபாதினா என்ன, உடல் ஊடகம். அப்போ அந்த ஊடகம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக ஒரு ஊடகத்தை எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் ஈஸ்வரன், தனி உடலாக ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் ஜீவன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கேள்வி கேட்கணும், நான் ஜீவனா ஈஸ்வரனா அப்படின்னு நீங்கள் உங்களை கேள்வி கேட்டு பாருங்க. இப்போ உங்கள் மனதில் என்ன தோணும், நான் இன்னாருக்கு பிறந்திருக்கேன், இந்த பேர் இந்த ஜாதி இப்படின்னு எதில் ஏற்றி வச்சுருக்கீங்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களை ஜீவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ நீங்கள் ஜீவன் அப்படிங்கிறனால உங்கள்கிட்ட இந்த மூன்று குணபேதங்கள் மாறி மாறி தான் வரும். என்ன குணபேதம், சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற மூன்று குணங்களுக்குள்ளேயும் நீங்கள் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இங்கே உங்களுக்கு உபாதி என்ன, இந்த உடம்பும் மனசும். அப்போ இந்த உடம்பும் மனசும் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஜீவனாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஈஸ்வரனாக மாறாமல் உலக விவகாரத்துக்குள்ளே மூழ்கி இந்த உலகம் உண்மை என்பது போல அதில் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்க தான் நிறைய பேர். அப்போ இந்த மாதிரி வாழுகின்ற ஜீவிதத்தில் வந்தக்கூடிய யாரோ ஒரு தனி ஜீவன் தன்னை ஆராய்ந்து பார்க்கிறான், ஏன் நான் வந்து இந்த குணபேதங்களுக்குள்ளே மாட்டணும், நான் ரஜஸ்குள்ளே ஏன் போகிறேன், தமஸ்குள்ளே ஏன் போகிறேன், நான் ஏன் சத்துவ குணத்துக்கு உயர முடியல அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி, அப்போ நான் அந்த நிலையை உயர்த்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, ஏன்னா நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், ஆக்சுவலாக என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி விவேகத்தினால விரிவாக தன்னை விசாரணை பண்ணி பார்த்தான்னா அவனுக்கு புரியும், இந்த ஒட்டுமொத்த ஈஸ்வர நியதிக்குள்ள தான் நானும் இருக்கிறேன், ஆனால் நான் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிகுலாக இருக்கிறேன், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு சின்ன பார்ட்டிகல் மாதிரி நான் மாறிட்டேன், அதனால் நான் என்ன ஜீவன் சொல்கிறேன், அதனால் எனக்கு குண வேறுபாடுகள் உண்டாகி விட்டது, அதனால் நான் வந்து சாதாரண ஆள், ஈஸ்வரன் வந்து சர்வக்னன் ஆகிடுது, நான் வந்து கிஞ்சிக்னன், ஈஸ்வரன் வந்து சர்வக்னன். சர்வக்னன்னா மிகப்பெரிய வல்லமை கொண்டவன், கிஞ்சிக்னா குறைந்த வல்லமை, என்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை, அப்போ நான் சாதாரண ஆளாக மாறிட்டேன். அப்போ இந்த வேறுபாடு ஏன் அப்படின்னா, நான் ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். எப்படி பவுண்டரியை கிரியேட் பண்ணிக்கிட்டேன், இப்போ இந்த பூமிங்கிற உரண்டையில் ஒட்டுமொத்த நிலப்பரப்பு இருக்குது, அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் இந்த பூமிக்கே சொந்தம், இந்த பூமி வந்து பிரிக்காமல் அப்படியே இந்த ஒட்டுமொத்த உலக உரண்டையும் அப்படியே இருக்குது. ஆனால் அந்த ஒட்டுமொத்த உலக உரண்டையில் ஒரு தனி மனிதன், எனக்கு மட்டும் இந்த ஒரு சென்ட் இடம் வேணுங்க, எனக்கு மட்டும் இந்த ஒரு ஏக்கரா இடம் வேண்டுங்க அப்படின்ட்டு அந்த இடத்த அவன் பவுண்டரி போட்டுக்கிறான் பார்த்தீங்களா. அப்போ ஒட்டுமொத்த இந்த பூமியினுடைய நிலப்பரப்பில் தனக்கான ஒரு ஏக்கராவோ ஒரு சென்ட்டோ அவனுக்கு விருப்பமான அளவீடுலாம் அந்த பூமியை பிரித்து வச்சுக்கிட்டான்னா அதுக்கு பேர் பவுண்ட்ரி. அப்போ அந்த பவுண்ட்ரியை கிரியேட் பண்ணிட்டதுனால நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு ஏக்கராவோ ஒரு சென்ட்டுக்குள்ளேயோ உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம், ஆனால் இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பை உங்களை தான் நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த ஒட்டுமொத்த பூமி உரண்டை எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு சென்ட்டு கொடுத்தா போதும் அல்லது ஒரு ஏக்கரா கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு பவுண்ட்ரியை கிரியேட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன தெரியுமா, உன்னுடைய இடம் ஒரு ஏக்கரா இல்லை அதில் மட்டும் நீ வேலைப்பாரு, மற்ற இடத்துக்கு நீ வரக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே நீங்கள் போய் சிக்கிக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய பூமிக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், நீங்கள் வீடு கட்டலாம், வீடை இடிக்கலாம், நீங்கள் அந்த வீடையே 3 அடுக்கு கட்டலாம் அல்லது 30 அடுக்கு கட்டலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் பக்கத்து வீட்டை இடத்துல போய் கட்ட முடியாது, ஏன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிட்டதுனால இன்னொருத்தர் இடத்த நீங்கள் தொட முடியாது. அப்போ இது எப்படி உங்களுக்கு புரியுதோ அது மாதிரி இங்கே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் எல்லாமா உங்ககிட்ட இருக்கிறத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜீவனாக மாறிட்டீங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சதுனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சுருக்கிக்கிட்டீங்க, எனக்கு இவ்வளவு தான் சக்தி அப்படிங்கிறீங்க, கிஞ்சிக்னா இருக்கீங்க, போதும் என்னை இந்த உடம்புக்கும் இந்த மனசுக்கு உண்டான விளைவு மட்டும் எனக்கு அனுபவிச்சா போதும் அப்படிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, தனக்கான ஒரு எல்லையை நிர்ணயம் பண்ணிக்கிட்டது, இதனால் நீங்கள் என்னவா மாறிட்டீங்கன்னா ஜீவிதம் மாறி ஜீவனாக மாறி நீங்கள் இந்த 3 குணபேதங்களுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராரு. அப்போ நீங்கள் இங்கே விசாரணை பண்ணி பார்க்கணும், விசாரணை பண்ணி பார்த்தா இப்போ நீங்கள் ஜீவனா ஈஸ்வரனா அப்படின்னு கேள்வி கேட்ட பிறகு சாதாரணமாக நீங்கள் பார்க்கும்போது நான் ஜீவன் சொல்லுவீங்க, அடுத்த நிலை ஈஸ்வரனாக போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் சாதனை என்ன தெரியுமா, இங்கே உண்மையாக சாதனை என்ன தெரியுமா, நீங்கள் ஈஸ்வரன் ஆகுவதற்கான முயற்சி கூட வேண்டாம், ஜீவனாக நீங்கள் குறைபடவும் வேண்டாம், இரண்டுக்கும் அடிப்படையான சைத்தன்யத்தை நீ புரிந்து கொள் அப்படிங்கிறாரு. இங்கே பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுமா, நீங்கள் ஜீவன் என்று ஒரு பவுண்டரிக்குள்ளேயும் வாழ வேண்டாம், ஈஸ்வரன் சொல்லி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உரிமை கொண்டாட வேண்டாம். இது ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி ஜீவனாக இருந்தாலும் சரி இது எல்லாம் அந்த சைத்தன்யத்தின் தோற்றம் மாத்திரமே, ஆனால் நான் இதற்கு அப்பாற்பட்ட சைத்தன்யம் என்று உங்களுடைய சொரூபத்துக்கே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. அந்த ஈஸ்வரனும் ஜீவனும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான், ஏன்னா நீங்கள் தான் அவனை வெளிப்படுத்தியிருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் அந்த சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வஸ்து. அப்போ அப்படித்தான் நீங்கள் வந்து இங்கே மேலே வரணும். ஆனால் அந்த மேலே வருவதற்கு ஜீவ ஈஸ்வர பேதமை புரியணும். ஏன் எந்த நிலையில் நான் ஜீவனாக இருக்கிறேன், எந்த நிலையில் ஈஸ்வரனுடைய சக்தி மாறுபடுது, அப்போ ஜீவிதத்தில் ஜீவனாக இருக்கும்போது என்னுடைய சக்தி குறைபாட்டுக்கு என்ன காரணம், இந்த பவுண்ட்ரி. ஆனால் ஈஸ்வரனுங்கிற சக்தி அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன, இந்த யூனிவர்சல். ஆனால் இந்த யூனிவர்சல்குள்ள மிகப்பெரிய சக்தி படைத்த ஈஸ்வரனும் டம்மி, நானும் டம்மி, ஏன்னா இங்கே ஜீவனும் உண்மையில் இல்லை ஈஸ்வரனும் உண்மையில் இல்லை, இது ரெண்டுமே தோற்றம் மாத்திரமே. அப்போ இந்த டம்மியான விஷயத்தில் போய் நான் ஏங்க உண்மை என்று உறவாடிக்கிட்டு இருக்கணும், அப்போ இது உண்மை இல்லை. உண்மையாக எது இருக்குது, அந்த சைத்தன்யம் மட்டும்தான் இருக்குது, அந்த சேத்தனை மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே நிதித்தியாசர நிலையில் இந்த செயல்படி இந்த பாடல் படி நீங்கள் நிதித்தியாசர நிலைக்கு வரணும் அப்படின்னா என்ன உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்னா, என்னுள் தோன்றுகின்ற இந்த 3 குணபேதங்களின் விளைவுக்கு முக்கிய காரணம் இந்த உபாதி, இந்த உடல் தான் காரணம். அப்போ நான் இந்த உபாதியா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை, நான் இந்த உடலா கிடையவே கிடையாது, நான் இந்த மனமா கிடையவே கிடையாது. அப்போ நான் இங்கே நான் உண்டாக்கி கொண்ட கண்ணாடியில் என்னை பார்த்துக்கிட்டு அந்த கண்ணாடிக்குள்ள அடங்கிட்ட உருவம் தான் என்னதுன்னு நான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அது நான் வச்சிருக்கிற கண்ணாடி சைஸை பொறுத்து, இப்போ நான் உள்ளங்கை சைஸ் கண்ணாடியில் பார்த்தா என்னுடைய உருவம் தெரியும், ஆனால் நான் உள்ளங்கை சைஸில் தான் அங்கே இருப்பேன். அதுவே நான் என்னுடைய முழு ஆள் உருவத்தில் கொண்டு போய் ஒரு கண்ணாடி வச்சாலும் நான் முழு ஆள் உருவத்தில் தெரிவேன். அப்போ முழு ஆள் உருவத்தில் நான் தெரிஞ்சேன்னா அதுக்கு பேர் யூனிவர்சல். சும்மா நான் உள்ளங்கையில் ஒரு சின்ன கண்ணாடி வச்சு என்னையே நான் அதில் பார்க்குறேன்னா அதுக்கு பேர் ஜீவன். ஆனால் இங்கே உண்மையிலே ரெண்டுமே கண்ணாடி தான். நான் உள்ளங்கையில் சின்னதாக தெரிஞ்சாலும் சரி அல்லது ஒரு பெரிய கண்ணாடிக்குள்ளே நான் முழுசாக தெரிஞ்சாலும் சரி ரெண்டுமே பிம்பம் தான். ஆனால் உண்மையாக நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன். அப்போ இங்கே மாறுபாடுகள் கண்ணாடியில் தான் இருக்கே தவிர உண்மையாக என்னிடத்தில் எந்த மாறுபாடும் கிடையாது. நான் சிறுத்து போகிறதும் இல்லை பெருத்து போகிறதும் இல்லை. நான் உண்மையில் சின்னவனும் கிடையாது பெரியவனும் கிடையாது, நான் எப்பொழுதும் சாஸ்வதமாய் சத்தியமாய் இருக்கின்ற சைத்தன்யம் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. அதுதான் இந்த 16வது ஸ்லோகத்தினுடைய பொருளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது 17வது ஸ்லோகம். ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய டாப்பிக்குங்க, நீங்கள் இதுக்குள்ளே போக போக தான் உங்களுக்கு தெளிவு வரும். ஏன்னா நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க, நீங்கள் எங்கே சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரணை பண்ணி பார்க்கணும். அடுத்த பாடலில் சொல்கிறாரு,
அவித்யாவசகஸ்துவன்ய தத் வைசித்ரயாத் அநேகதாம். சா காரண சரீரம் சாத் பிராக்ன தத்ராபிமானவான்.
இங்க என்ன சொல்றாருன்னா, அவித்தையின் வசப்பட்டவன், அதாவது அஜ்ஞானத்தின் வசப்பட்டவன், ஈஸ்வரனிலிருந்து வேறானவன். யார் அவன்? ஜீவன். அப்ப இந்த அவித்தையின் பல்வகை தன்மையால் அவன் பலவிதமாக தோன்றுகின்றான். அப்படிப்பட்ட அந்த அவித்தை தான் ஈஸ்வரனுடைய காரண சரீரம். அதில் நான் என்ற அடையாளம் கொண்டவன் பிராக்ஞன் என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னு இந்த இடத்துல புரிய வைக்கிறார். இந்த இடத்துல சொல்றார் பாருங்க, பிராக்னஸ் தத்ராபிமான் தத்ராபிமானவான் அப்படிங்கிறார். சா காரண சரீரம் அப்படிங்கிறார். அப்ப இந்த இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த ஈஸ்வர ஜீவ வேறுபாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இங்க நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது பிரம்மத்திடமிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது, அதுக்கு பேரு மாயா சக்தி. ஆனால் அந்த மாயாசக்தி வெளிப்படும் போது அதன் இடத்துல மூன்று குணங்கள் வெளிப்பட்டது, சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாயாசக்தியில சுத்த சத்துவம் வந்து இருந்தா அதுக்கு பேர் ஈஸ்வரன். அதுல எந்த கலப்பும் கிடையாது, வெறும் சத்துவம் மட்டும் இருக்கும், அங்க ரஜஸோ தமஸோ கலக்காது. அதாவது நீங்க வந்து சுத்த சத்துவம் அசுத்த சத்துவம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, சுத்த சத்துவம் அப்படின்னா அங்க வெறும் சத்துவ குணம் மட்டும் இருக்கும், வேற குணங்கள் கலக்காது, அது சுத்த சத்துவம். அப்ப எப்படிங்க சத்துவத்திலேயே அசுத்தம் இருக்கா அப்படின்னா, ஆமா, சத்துவ குணத்திலோட ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்தா அது அசுத்த சத்துவம். அப்ப நாம இப்ப உண்மையிலேயே எப்படி இருக்கிறோம், அசுத்த சத்துவம்ல வந்து வந்து போவோம். ஏன்னா நம்ம சத்துவத்துக்கும் போவோம், நம்ம அப்படியே கொஞ்சம் அமைதியா இருப்போம், சாந்தமா இருப்போம், அப்புறம் இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் கேட்போம். ஏன்னா நம்ம சத்துவத்துக்கு வந்தாதான் இந்த பாடம் எல்லாம் கேட்க முடியும். இப்ப நீங்க ரஜோகுணத்திலிருந்து இந்த பாடத்துக்கு வர முடியுமா, அல்லது தமோ குணத்திலிருந்து இந்த பாடத்துக்கு வர முடியுமா? நீங்க சத்துவ குணத்திலிருந்தாதான் இந்த பாடத்துக்கு வர முடியும். ஏன்னா சத்துவ குணம்ங்கிறது ஒரு அமைதித்தன்மையை நோக்கி நம்மளை திருப்புறதுக்கு ஏதாவது முயற்சி இருக்கான்னு பாக்குறது தான் சத்துவ குணத்துடைய நிலைப்பாடு. ஆனா ரஜோ குணத்துல நீங்க அப்படி பண்ண முடியாது, நீங்க ஆர்ப்பாட்டமா இருக்கணும், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், துடிப்போம், அப்படி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது உங்களுக்கு ரஜோ குணத்துல. தமோ குணமா என்ன பண்ணுவீங்க, சோம்பலால தூங்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப என்ன அவர் கிளாஸ் எடுத்து எடுத்துட்டு போறாரு, ரெக்கார்டிங் போடும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு தூக்கத்திலயோ மப்புலையோ எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து தமோ குணத்துல இருக்காங்க. அப்ப சத்துவ குணத்துல நீங்க வந்தா கூட, இந்த பாடத்திட்டம் உங்களுக்கு உள்ள போனா கூட, உண்மையா உங்களுடைய குணபேதங்கள் எப்படி இருக்கு, சுத்தமான சத்துவத்துல இல்ல, அசுத்த சத்துவத்துல ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கு. அப்ப இங்க மாயை அப்படி இல்ல, மாயினுடைய வெளிப்பாட்டுல இங்க ஜீவனும் மாயை தான், ஈஸ்வரனும் மாயை தான். ஆனா ஈஸ்வரனுடைய மாயையில சுத்த சத்துவம் மட்டும் இருக்கிறதுனால அவனிடத்துல வந்து சர்வக்ன தன்மை இருக்கு. அதனால ஈஸ்வரன் என்ன பண்றான், மாயையே ஆட்சி பண்றான். ஈஸ்வரன் வந்து மாயை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும், ஈஸ்வரன் கிட்ட அந்த சக்தி இருக்கு. ஏன்னா அவன் சர்வஜ்ஞனா இருக்கிறதுனால, அவனே மாயா சக்தியா இருக்கிறதுனால அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே மாயா சக்தியை வச்சுக்கிறான். அதனால ஈஸ்வரன் பிரச்சனைக்கு உட்படுவது கிடையாது, அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா ஜீவன் என்ன பண்றான், மாயா சக்திய ஆட்டுவிக்க தெரியாம அதனுடைய ஆட்டத்திலையும் அவன் ஆடுறான். இப்ப ஜீவிதத்துக்குள்ள நம்ம வந்ததுனால நம்மள எது ஆட்டி படைக்குது, மாயா சக்தி தான் ஆட்டி படைக்குது. அப்போ அந்த மாயாசக்தி நம்மளை என்னென்ன பண்ணுதோ அத்தனை ஆர்ப்பாட்டமோ அத்தனை இதுலேயும் போய் நம்ம சிக்கிக்கிறோம். அப்போ நம்மளால் என்ன பண்ணுது, மாயையை ஆட்சி செய்ய முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ இங்கே அந்த பிரம்மமும் மாயையும் சேர்ந்து, அங்கே பிரம்மத்தினுடைய அந்த பூரணத்துவமும் மாயையினுடைய சத்துவ குணமும் சேர்ந்து ஈஸ்வரன் இருக்கிறான். அதனால பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது ஈஸ்வரன். ஆனால் அந்த ஈஸ்வரனிடமிருந்து தன்னை பிரித்து கொண்ட ஜீவன் அஜ்ஞானத்தினால அசுத்த சத்துவ குணத்தையும் வச்சுக்கிட்டு, கூட ரஜோ குணத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டு, தமோ குணத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு, தன்னை தனித்துவ நிலைக்கு கொண்டு போனதுக்கு காரணம் என்னன்னா அறியாமை. அந்த அறியாமை அந்த அவித்தையின் காரணமாகத்தான் அவன் ஜீவன் என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஏன் ஜீவன் என்று அழைக்கப்படுகிறான், அவன்கிட்ட இருக்கிற குறைபாடு இதுதான். அப்ப ஜீவன் என்பவன் இப்ப யாரால் ஆட்சி செய்யப்படுகிறான், அவித்தையால் ஆட்சி செய்யப்படுகிறான். அப்ப ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் மாயையை ஆட்சி செய்கிறான். அப்ப நீங்க மாயையை ஆட்சி செய்யக்கூடிய ஈஸ்வர தன்மைங்கிறது ஒரு சர்வக்ன தன்மை. ஆனா ஜீவன் என்ற நிலையில நம்ம அஜ்ஞானத்தினால சிக்கிக்கிட்டு இருக்கிறது மிக பரிதாபத்துக்குரிய தன்மை. அப்ப இதான் நம்ம இங்க இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நாம உண்மையிலேயே என்ன செய்யணும், நம்ம வந்து இப்போ ஜீவதமா இருக்கலாமா இல்ல ஈஸ்வரனா மாறலாமா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இங்க ரெண்டுமே வேண்டாம், நீங்க ஜீவனும் இல்லை ஈஸ்வரனும் இல்லை, நீ அந்த தூய ஆத்மா அறிவு பிரம்மம் அப்படின்ட்டு உன்னுடைய சோர்ஸை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறது இங்க சொல்லித்தராரு. ஆனா அதே சமயம் ஈஸ்வரனுடைய பவரை புரிஞ்சிக்கும். ஏன்னா நீ வந்து ஜீவனாக இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரனுடைய சக்தியை நீ வந்து டாமினேட் பண்ணி போக முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் மாயாசக்தியாக மிகப்பெரிய பிரம்மாண்ட சர்வஜ்ஞனாக இருக்கிறதுனால, அவனுடைய ஒன் ஆஃப் த பார்ட்டிக்குலாக நீ இருக்கிறதுனால அவனை டாமினேட் பண்ணி நீ போக முடியாது. அப்போ ஈஸ்வரனுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அடுத்தது ஈஸ்வரன் நிலைக்கு கொஞ்சம் உயர்ந்து, அதுக்கப்புறம் நீ சத்துவ குணத்தை மேம்படுத்தி கொண்டு நீ அந்த பிரம்ம நிலைக்கு உயர்ந்துட்ட, லகுவாக நீ வந்து உன்னுடைய சொரூபத்தை அனுபவமாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இங்கே நம்ம வந்து எப்படி கொண்டு வரோம், ஜீவர்களெல்லாம் எப்படி நம்ம மேலே தூக்கிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துவ குணத்துக்கு ஃபஸ்ட்டு தூக்கிட்டு வரோம். அதாவது நீங்கள் இது இத்தனை நாள் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் அமைதியாக தியானம் பண்ணுங்கள், பூஜை பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள், நீங்கள் இந்த மந்திரங்களை கொஞ்சம் உச்சாரணம் பண்ணுங்கள் அப்படின்னு மனசுக்கான சில ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, குணபேதங்களில் கீழ்நிலையில் இருக்கிற ஜீவன் வந்து டைரெக்டாக மேல்நிலைக்கு வர முடியாது. அப்போ அவன் எப்படி மேல்நிலைக்கு படிப்படியாக வரணும் அப்படின்னா, தமோ குணத்துலேருந்து ரஜோ குணம், ரஜோ குணத்துலேருந்து சத்துவ குணம், அந்த சத்துவ குணத்துலேருந்து சுத்த சத்துவம், அந்த சுத்த சத்துவத்துக்கு அப்புறம்தான் அவன் துரியாதீதத்துக்கே போக முடியும். அப்போ இங்கே சுத்த சத்துவம் தான் துரியம். அதாவது நம்முடைய உடம்புல வந்து நம்ம சக்கரங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்கரங்கள் எல்லாம் என்னன்னா, அந்த ஏழு அறிவு பரிமாணங்களில் நமக்கு உடம்பு இயங்கும் போது நீங்கள் ஒவ்வொரு அறிவு நிலையை கடந்து நீங்கள் வந்து மேலே வர்றதுக்கு எப்படி உங்களுக்கு குண்டலினி சக்தி மேலே ஏறுது அப்படின்னு நீங்கள் உண்மையிலே யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையிலே குழந்தைத்தன்மையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு அறிவு குழந்தை தான், உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. இப்போ ஒரு தாவரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியாது. தாவரமும் தொட்டால் தன்னை சுருக்கிக்கும், குழந்தையும் தன்னை தொட்டால் கொஞ்சம்னு அழுதுக்கும். அப்போ இந்த அளவு தான் அதனுடைய மெச்சூரிட்டி. ஆனால் அது வந்து என்ன, ஒரு அறிவு பரிமாணம். அப்புறம் இரண்டு அறிவு புழு பூச்சிகளுக்கான அடுத்த புலன்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அந்த குழந்தைக்கு லைட்டாக கண்ணு தெரியும், அப்புறம் காது கேட்கும், அப்புறம் மூன்றாம் அறிவு பரிமாணம், அந்த குழந்தை அப்புறம் அப்டேட் ஆகும். அப்போ இந்த மாதிரி உங்களுடைய அறிவு பரிமாணமே இந்த உடலை கொண்டு மேலே வந்து நீங்கள் அந்த சக்கரத்தில் ஏழாவது சக்கரம் அந்த ஆக்னா சக்கரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நிலைக்கு வந்துடுறீங்க, துரியம் வந்துடுறீங்க. அப்போ அந்த துரியம் நிலைக்கு நீங்கள் வரும்போது தான் நீங்கள் உண்மையாக இந்த ஜீவன் நிலையில் சத்துவ குணத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு அடையாளம். அப்போ நீங்கள் அந்த ஜீவனாக வந்து சத்துவ குணத்தில் மேலோங்கின பிறகு இங்கே நீங்கள் இந்த உடம்பையே விட்டுட்டு போகிறீங்க. அப்போ என்ன நடக்கும், மூன்று குணங்களையும் விடணும். என்னென்ன குணங்களை விடணும், சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற மூன்று குணங்களையும் கடந்த குணாதீதன் அப்படிங்கிற நிலை, அதுக்கு தான் மிக உயரிய நிலை. அது வந்து பகவத்கீதை பேசும். பகவத்கீதை என்ன சொல்லும்னா, மூன்று குணங்களையும் கடந்த குணாதீதன் தான் இங்கே துரியாதீதம், துரிய அதீதம்னு பேர். அது வந்து வெட்டவேலி, அது உடம்பே கிடையாது, அது நீங்கள் பவுண்டரிக்குள்ளேயே இல்லை. நீங்கள் வந்து ஈஸ்வர நிலையில் கூட பவுண்டரிக்குள்ளே தான் இருப்பீங்க. ஏன்னா ஈஸ்வரனாக மாறினாலும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக நீங்கள் இருக்கிற போது ஒரு பவுண்டரி வந்துடுது. என்ன பவுண்டரி, கொஞ்சம் பெருசு. எப்படிப்பட்ட பெருசு, நீங்கள் இத்தனை நாள் வந்து இந்த ஒரு ஏக்கரா என்னுடைய பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பூமி உரண்டையே என்னதுன்னு வேணால் சொல்லிக்கலாம். இந்த பூமியில் ஒரு ஏக்கரா என்னதுன்னு நீங்கள் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு காலம் மாறி இந்த ஒட்டுமொத்த பூமி உரண்டையே என்னது தாங்க அப்படின்னு வேணால் உரிமை கொண்டாடலாம். ஆனாலும் நீங்கள் எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க. ஒன்று ஒரு ஏக்கரா பிடிச்சிங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்த பூமியை பிடிச்சிக்கிட்டீங்க. ஆனால் அந்த பிடிப்பையே விடணும்ல. அப்போ அந்த பிடிப்பையே விடுகின்ற ஒரு உயர் பரிமாண நிலை இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பூமியும் கடந்து மேலே போகிறது. அப்போ அதுதான் நம்ம உடம்பு கடந்து மேலே போகிற உயரிய பரிமாணம். அப்படி தான் இங்கே சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுக்குது. அதனால் நம்ம இங்கே ஈஸ்வர நிலையும் நம்ம போகக்கூடாது, ஜீவர் நிலையிலையும் நம்ம இருக்கக்கூடாது. இதுக்கு அப்பாற்பட்ட பிரம்ம சைத்தன்ய நிலைக்கு நம்ம போயிடணும் அப்படிங்கிறது இந்த பாடலில் இங்கே புரிய வைக்கிறார். அப்போ இது மாதிரி தான் இங்கே வந்து வித்யாரணியுடைய நிலைப்பாடு புரிதல் வந்து நமக்கு தெரிய வருது. அப்போ இங்கே வந்து ஜீவர்கள் வந்து ஏன் பலவாறாக மாறினார்கள், அவர்கள் அனுபவங்கள் ஏன் பலவாறாக இருக்கிறது, அவங்க குணம் வந்து ஏன் பேதமைக்கு உட்படுது அப்படின்னா, அவங்க தான் அந்த மாயாசக்தியினுடைய மனோசக்தியில் போய் மாட்டிக்கிட்டதுனால அவங்களுக்கு இந்த குணபேதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்ற எண்ணங்களில் போய் சிக்கிக்குவாங்க, அந்த எண்ணங்களை வந்து உண்மை என்று நம்புவாங்க, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கையை வாழுவாங்க. அப்போ இதெல்லாம் அவித்தை தானே. இப்போ அந்த அவித்தைக்கு தான் நம்ம ஆயிரம் ஆயிரம் உதாரணம் சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு புரிய வச்சேன், எப்படி நீங்கள் ஜீவனாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படியெல்லாம் போய் சிக்கிறீங்க. நீங்கள் வந்து பிறந்தப்போ ஒரு அம்மா அப்பா வயிற்றில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிறந்த உடனே நீங்கள் வந்து பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் இந்துவாக பிறந்திருக்கலாம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் குழந்தை மாறிடுது, உங்களை வந்து கொண்டு வந்து தொட்டிலில் போடும்போது தவறுதலாக பக்கத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் வீட்டு தொட்டிலில் போட்டாங்க. அந்த கிறிஸ்டியன் குழந்தையை கொண்டு போய் கழுவிட்டு வரும்போது அதை கொண்டு வந்து இந்து வீட்டுக்கு குழந்தைய தொட்டிலில் போட்டாங்க, மாற்றி போட்டாங்க குழந்தைன்னு வச்சுக்கோங்க. கழுவிட்டு வந்து போடுவாங்கல்ல பிரசவ வார்டில், அப்படி ரெண்டு குழந்தைங்க பிறக்கும்போது மாற்றி போட்ட பிறகு, இப்போ நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் இந்துவாக பிறந்திருந்தாலும் வாழ்க்கையின் அடிப்படையில் நீங்கள் கிறிஸ்துவாக மாற போகிறீங்க. அந்த குழந்தை பிறப்பின் அடிப்படையில் கிறிஸ்துவாக பிறந்தாலும் வாழ்க்கையின் அடிப்படையில் இந்துவாக மாறப்போகுது. அப்போ இங்கே இந்து கிறிஸ்டியானிட்டிங்கிறதெல்லாம் என்ன, நம்ம வாழ்க்கையை வாழ்கிறத வச்சு நாம் முடிவு பண்ணியிருக்கிறது. ஆனால் பிறப்பில் அப்படி இல்லையில்ல, பிறப்பில் இந்து கிறிஸ்டியானிட்டி எதாவது இருக்கா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அப்போ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து அஜ்ஞானத்தினால உருவாக்கிக்கிட்டு இதெல்லாம் உண்மை என்பது போல பிடிச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா. அதில் தான் இந்த கடவுள், பேயி, மதம், சமயம், சடங்கு, சம்பிரதாயம் இப்படி என்னென்ன உங்களால் பிடிக்க முடியுமோ பிடிச்சிக்கோங்க. அத்தனையும் அஜ்ஞானம் தான், அத்தனையும் அறியாமை தான். ஏன்னா அந்த அவித்தை உங்களிடத்தில் இருப்பதினால்தான் நீங்கள் ஜீவன். ஆனால் நீங்கள் இத்தனையும் விட முடியுமா? விட்டால் தான் நீங்கள் ஈஸ்வரன். அப்போ நீங்கள் ஈஸ்வரன் நிலைக்கு போனால் தான் நீங்கள் பிரம்மம். அப்போ நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறணும்? ஃபஸ்ட்டு அவித்தையை விடுங்க, அஜ்ஞானத்தை விடுங்க. இங்கே ஒன்றுமே எதுவுமே உண்மை கிடையாது. இல்லாதது ஒன்று இருக்கிற மாதிரி நம்பிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு அதை ஆடிக்கிட்டு அதை நான் செஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ண போகிறேன், சாதிக்க போகிறேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவித்தையில் தான் இருப்பீங்க. அப்போ அந்த அவித்தை நிலை ஜீவிதத்தை கொடுக்குற ஜீவன் நிலை. அப்போ அந்த நிலையில் நீங்கள் பல அனுபவங்களை அடைஞ்சு தான் ஆகணும். அது ஏகப்பட்ட அனுபவங்கள் மாறி மாறி வரும். ஆனால் இங்கே உண்மை என்ன? எல்லா ஜீவர்களும் ஒன்று சேர்ந்த அந்த ஒட்டுமொத்த உடம்பாக இருக்கிற ஈஸ்வரனுக்கே சைதன்யத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அவன். ஏன்னா அந்த பிரிவினல் வந்து மாய தோற்றத்தில் தான் உண்டாகுது. உண்மையிலே பிரம்மத்தின் இடத்துல எந்த வேறுபாடுகளும் கிடையாது. அப்போ அந்த நிலை உங்களுக்கு புரிஞ்சிட்டா நீங்கள் அந்த மூலத்துக்கு திரும்பிட வேண்டியதுதான். அப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள் தான் ஒட்டுமொத்த உடம்புல இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள், ஒட்டுமொத்த உடம்புல இருக்கிற அவித்தைகள், அதுதான் காரண சரீரம். இப்போ காரண சரீரம்னு நம்ம ஏன் வந்து ஈஸ்வரன் சொல்கிறோம், சஞ்சீத கர்மாவை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தனிப்பட்ட ஜீவனா நான் ஆயிரம் ஆயிரம் என்ன கருத்துக்களை உள்ள பதிச்சு வச்சிருக்கிற மாதிரி நீங்களும் ஒரு தனிப்பட்ட ஜீவனா ஆயிரம் ஆயிரம் என்ன கருத்துக்களை நீங்க வச்சுட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, என்னுடைய அறியாமை வேற மாதிரி இருக்கு, உங்களுடைய அறியாமை வேற மாதிரி இருக்கு. ஆக நான் மொத்தம் நம்ம ரெண்டு பேருமே அறியாமையில அறிவில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம இவன் சொல்றதை இப்படி நான் கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவன் சொல்றதை அப்படி நீங்க கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே அறியாமையில் இருக்கிறோம் இல்லையா. இந்த ஒட்டுமொத்த அறியாமைகளுடைய தொகுப்பு இருக்கு பாருங்க, அதுதான் காரண சரீரம். அப்போ அந்த காரண சரீரத்தில் வந்து எல்லாரும் ஒன்றா போயிடுவோம், எல்லாருடைய கர்ம வினைகள் அங்கே இருக்கும். அந்த ஒட்டுமொத்த கர்ம வினைகள் தான் சஞ்சிதம். அப்போ அந்த சஞ்சிதத்தில் எப்படி எல்லாருடைய கர்ம வினை போகுதுன்னா, நீங்கள் உங்களுடைய தனி கர்மா மட்டும் அங்கே வச்சிருக்கிறீங்கிற மாதிரி இல்லை, நீங்கள் பல உடம்புகள் எடுத்து அங்கே ஒட்டுமொத்தமாக சேகரித்து வச்சுருக்கீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ராமசாமியாக பிறந்திருக்கலாம், இப்போ நீங்கள் குப்புசாமியாக பிறந்திருப்பீங்க. அப்போ ராமசாமியுடைய கர்மா எங்கே? அந்த மேலே காரண சரீரத்தில் இருந்தது. இப்போ நீங்கள் குப்புசாமியாக பிறந்து இப்போ இறந்த பிறகு கொண்டு போகிற கர்மா எங்கே? அந்த மேலே காரண சரீரத்தில் இருக்குது. அப்போ உடம்பு மாறி மாறி வரலாம், கர்மங்கள் மாறி மாறி இருக்கலாம், ஆனால் கர்மத்தினுடைய விளைவுகள் எல்லாம் ஒரே இடத்துல சேகரிக்கப்பட்டுகிற ஒட்டுமொத்த சேமிப்பு கலன் தான் காரண சரீரம். அது ஈஸ்வர உடம்பு. அப்போ அந்த ஈஸ்வர உடம்பை நம்ம அழிச்சா தான் நம்ம பிரம்மங்கிற நிலைக்கு போக முடியும். நான் ஏற்கனவே அந்த குழுவெல்லாம் கொடுத்துருக்குறேன், அந்த பாடத்திட்டங்களை உங்களுக்கு புரிய வச்சேன். ரிபுகிதை எடுக்கும்போது சொன்னேன், சாந்தோக்கிய உபநிஷத்தை எடுக்கும்போது சொன்னேன். அப்போ நீங்கள் வந்து ஈஸ்வர நிலையை கடந்து நீங்கள் போகினா தான் பிரம்மங்கிற நிலைக்கு நீங்கள் போக முடியும். அப்போ நீங்கள் ஜீவன்கிற ஃபஸ்ட்டு அபிமானத்தை விட்டு ஈஸ்வரனுக்குள்ளே போய் காரண சரீரத்தை அழித்து நீங்கள் பிரம்மங்கிற நிலையை அடைகிறது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போ இங்கே ஜீவன் அப்படிங்கிற நிலை வந்து இங்கே பிராக்னன் அப்படிங்கிற நிலையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. சுசுப்தி நிலையில் நம்ம பிராக்னனாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. அது நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடத்தில் படிச்சிருக்கோம். அப்போ இந்த பிராக்னன் தான் வந்து காரண சரீர அபிமானம் வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வேதாந்த பாடத்தினுடைய அடிப்படையில் இப்போ இவரும் பேச போகிறாரு, அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரப்போகிறாரு. நம்ம அதை அப்படியே அடுத்தடுத்த பாடல்களில் நம்ம பார்ப்போம். இந்த இடத்தோட முடிப்போம், இந்த செயலோட முடிப்போம். திங்கட்கிழமை அடுத்த மந்திரங்கள் இருந்து பார்க்கலாம். சரி, வகுப்பு நிறைவு செய்வோம், அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி. ஓம் தத்சத்.